உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம் யாவையும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கலாம் அலகில் விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணம் நாங்களே.
வணக்கம் அன்பர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை பூத்திருக்கும் இந்நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் மதுரையில் உள்ள பெரும் பேராசிரியர் சோசாமி சுந்தரம் ஐயா அவர்கள் சிங்கப்பூரில் ஆற்றிய ராமாயண சொற்பொழிவில் இருந்து சுந்தரகாண்டத்தில் இருந்து முதல் பகுதியை உங்களுக்கு தரவழைகின்றேன். மிக அருமையான முறையில், எளிய முறையில் கம்பனது பாடல்களை கையாண்டு நமக்கு விருந்தாக சமைக்கின்றார். இதை கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
அகர மோதல கெழுத்தில் அகர மோதல கெழுத்தில் அகர மோதல கெழுத்தில் அகர மோதல கெழுத்தில் ஆதி
சொல்லுவாரிதை சுகம் தரும் சொர்க்கம் என்று கருதினில் கொள்ளுவார் தந்தை சீதாயை என்று காபு தன்னிடம் சொல்ல கருணை மிகு
அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றே ஆரியற்காகவே அஞ்சிலே ஒன்று பெற்ற அழந்தையாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவன் நம்மை அழைத்து
செய்தி சுந்தரகாண்டம் எதனால அந்த பேர் வந்தது? சுந்தரகாண்டம் முழுக்க ராமனுடைய பேரழகை, குணத்தழகை, உடம்பழகை, வீரத்தின் அழகை, சொல் அழகை அப்படியே நினைச்சு பார்க்கிறார். அப்ப ராமனுடைய அழகு வந்துவிட்டது. சீதையின் அழகு ஆறு காண்டத்திலேயும் சீதையின் அழகு சிறப்பாய் தெரியக்கூடிய இடம் சுந்தரகாண்டம். சீதையின் பெருமை சிறப்பாய் தெரியக்கூடிய இடம் சுந்தரகாண்டம். அது என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராமனை விட சீதை சிறப்பானவள் என்று விஜயானந்த சுவாமி சொல்லுவாரேயானால் அதற்கு அடிப்படை போட்டுக் கொடுத்தது சுந்தரகாண்டம். நூறு ராமர்களை பார்த்து விடலாம், ஒரு சீதையை பார்க்க முடியாது என்று சுவாமிஜி விவேகானந்தர் பேசுவாரேயானால் அதற்கு அடிப்படை போட்டுக் கொடுத்தது சுந்தரகாண்டம். அப்போ ராமனுடைய அழகு நினைக்கப்படுகிறது, சீதையின் அழகு அங்கேதான் தெரிகிறது. இந்த ஆஞ்சநேயன் ஒரு தொண்டன், அவன் பெருமை முழுக்க சுந்தரகாண்டம். இந்த காண்டத்துல ராமன் நேர்ல வரமாட்டான், கடைசியா தான் வருவான். முழுக்க முழுக்க ஆஞ்சநேய சுவாமி தான். சுந்தரம்னா அழகுன்னு பேர். மூணு பேர் அழகு யாரு? ராமன், சீதை, ஆஞ்சநேயன். இன்னொரு அழகு தெரியும், என்ன தெரியுமா? கம்பனுடைய சொல் அழகு. கொட்டு சுந்தரகாண்டம். அதனாலதான் இந்த மூணு பேரையும் தூக்கி வச்சுட்டான். சுந்தரகாண்டம் படிச்சுங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். ஏ எம் ராஜகோபாலன் குமுதம் ஜோதிடம் நூலுக்கு ஆசிரியர். பல பேர் அந்த நூலை வாங்கி படிக்கிறாங்க. வாராவாரம் வருது குமுதத்தில் இருந்து வருது. அவர் என்ன எழுதுறா தெரியுமா? குழந்தை இல்லையா, வீட்டுல பிரச்சனையா? முக்கியமா மூணே மூணுதான் சொல்லுவார். ஒண்ணு, காசிக்கு போங்க, விஸ்வநாதனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, மூணு நாள் தங்கி இருந்து கங்கை தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணுங்க போல், அல்லது வீட்டுல சுந்தரகாண்டம் படியுங்க. மூணாவது ரொம்ப முக்கியமானது, பெங்களூருக்கு பக்கத்துல தொட்டமழுன்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல போய் கிருஷ்ணனை கும்பிடுங்க. இந்த அம்மா நாயகன் ஜெயபடி, எம்மா நாயகன் ஜெயபடி, யாகம் பண்ணு, ஹோமம் பண்ணு, இதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஐயங்கா. ஒரே வார்த்தை இந்த மூணு பண்ணு. முக்கியம் என்ன தெரியுமா? சுந்தரகாண்டம் படி. இந்த சுந்தரகாண்டத்துக்கு இந்த பேர் எப்படி வந்தது நான் இப்ப சொன்னேன். ஆனா உண்மையிலே வேற ஒரு வரலாறு. இந்த ராமாயணத்துக்கு சிறப்பே, ராமனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர், லவன் ஒருத்தன், குசன் ஒருத்தன். ரெண்டு பிள்ளைகளும் வால்மீகியினுடைய ஆசிரமத்தில் வளர்ந்தார்கள். நான் சொல்றதெல்லாம் 7000 வருஷத்துக்கு முற்பட்ட கதை, நடந்த நிகழ்ச்சி. ரெண்டு பேரும் வால்மீகி ஆசிரமத்தில் வளர்ந்தார்கள். ரெண்டு பேருக்கு அம்மா சீதை, சீதை தான் ராமனுக்கு மனைவின்னு இவங்களுக்கு தெரியாது. ராமனுடைய பிள்ளைகள் நாங்கள்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி வளர்ந்தார்கள் காட்டின. இந்த ராமாயணத்தை வால்மீகி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார். ரெண்டு பேரும் அப்பாவுடைய வரலாறு, அம்மாவுடைய வரலாறுன்னு தெரியாமலேயே படித்தார்கள். பாடத் தொடங்கினார்கள், தம்பூராவோடு பாடத் தொடங்கினார்கள், அயோத்தி முழுக்க பாடினார்கள். ராமனே வந்து கேட்கிறார். சக்கரவர்த்தி திருக்குமாரன் உட்கார்ந்து இருக்க பரதன், லக்ஷ்மணன், ஆஞ்சநேயன், சத்ருகனன் அவரது பேரும் சுத்தி இருக்க அரண்மனையிலே இந்த ராமாயணத்தை ரெண்டு பிள்ளைகளும் சொல்லுகிறார்கள், லவன், குசன். அவன் சொல்ற பொழுது ஒவ்வொரு காண்டமா வால்மீகி சொல்லிக்கிட்டே வர, முதல் காண்டம் பாலகாண்டம், பிள்ளைகள் அதை சொல்றாங்க, இரண்டாவது காண்டம் அயோத்தியா காண்டம் முடிஞ்சு, மூன்றாவது காண்டம் ஆரண்ய காண்டம் முடிஞ்சு, நாலாவது காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் முடிஞ்சு. எல்லாரும் கேட்கிறாங்க. ஆஞ்சநேய சுவாமி கண்ணீர் போட்டு கேட்டுட்டு இருக்கார். அஞ்சாவது காண்டம் ஹனுமத் காண்டம். வால்மீகி வச்ச பேர் ஹனுமத் காண்டம். ஏன்னா இதுல முழுக்க இருக்கிறது யாரு? ஆஞ்சநேயன். பொதுவரையாக என்ன பாட்டு பாடினாரு? அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். பூதங்கள் அஞ்சு இதுல வந்துருச்சு. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சில ஒன்று வாடி பகவான் காத்தினுடைய பிள்ளை அஞ்சனை, அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி கடலை தாவினா, அஞ்சிலே கடல தண்ணி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுன வழி ஆகாச மார்க்கத்தில பறந்தான். அப்ப மூணாச்சா போய் பார்த்தான், யார பார்த்தான்? அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டான். அஞ்சில ஒண்ணு மண்ணு. சீதாதேவி பூமியிலிருந்து வந்தவன், அவளை பார்த்தான். கடைசி என்ன பண்ணான்? இலங்கையிலே அஞ்சிலே ஒன்றை வைத்தான். அஞ்சு வந்துருச்சே, பானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி அஞ்சு வந்துருச்சு. ஆஞ்சநேய சுவாமி ருத்ராம்சம், ஆஞ்சநேய சுவாமி வாயுவின் அம்சம், அதனாலே அந்த பாட்டு அற்புதமான பாட்டு. அன்பர் காண்டம்னு பேரு வச்சால் வாங்கி ஆஞ்சநேயம் ஒரே புதியா வந்து அந்த ஏற்ற போயிட்டான். அது என்ன, பகவான் ராமனுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு நூலில் ஒரு குரங்கின் பெயர் வருவதா? சொன்னது யாரு? ஆஞ்சநேயம். வேற யாரும் சொல்லல. நம்மள என்ன சொல்லுவோம், வால்மீகியை பார்த்து ரொம்ப நன்றி என் பேரு வந்துச்சு. நமக்கு ஆசை அதானே, நம்ம பேர் தானே நமக்கு ஆசை. நம்ம பேர் எங்கேயாவது தப்பா போன விடுவோமா? யாரையாவது புற்றால யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், அதான் திருவாசகம். ஆஞ்சநேய சுவாமி அப்படி தன் பெருமை தனக்கும் தெரியாது, தன் பெயர் வரக்கூடாது, தாம நாமம் இருக்க வேண்டும், நான் கீழே தொண்டனாக இருக்க வேண்டும். அது என்ன, ராமனுடைய சரித்திரம், பகவானுடைய சரித்திரம், அதிலே ஒரு குரங்கின் பெயர் வருகிறதா? வரக்கூடாது. இந்த தலைப்பை மாற்றி நான் தான் விடுவேன், இல்லாவிட்டால் இந்த ராமாயணத்தை தூக்கி கடலில் எரிந்து விடுவேன். வருகிறார் ஆஞ்சநேயர் செஞ்சாலும் செஞ்சிருவார். எல்லாருக்கும் அப்படியே மனசு பதைக்கி வான்மையை யோசிக்கிறார். பேரை மாற்றணுமே, தலைப்பு என்ன பேர் வைக்கலாம்? கண்ணை மூடினார். நெற்றிக்குள்ள நாரதர் நினைப்பு வந்தது. ஆஹா, ரொம்ப நல்லது ஐயா, இந்த பேரை மாத்திட்டேன், இதுக்கு பேர் சுந்தரகாண்டம். ஆஞ்சநேய சரியின்தான். அன்பன் காண்டம் இல்லைங்க, சுந்தரகாண்டம் தானே. சுந்தரன் அழகுதானே, ராமன் அழகு, சீதை அழகு, எல்லாம் ஒரு சரி வச்சுக்கோங்க. சுந்தரகாண்டத்தை பிள்ளைகள் சொன்னார்கள், யுத்தகாண்டத்தை சொன்னார்கள், பிள்ளைகள் எல்லாம் போட்டாங்க. ஆஞ்சநேய அங்கேருந்து புறப்பான், திருப்பதிக்கு வந்தான். திருப்பதியில ஏழு மலை, ஒரு மலை அஞ்சனாத்திரி. அஞ்சனாத்திரியில தான் ஆஞ்சனையுடைய அம்மா அஞ்சனாதேவி இருக்கிறா. அங்கிருந்து புறப்பட்டு வந்து உள்ள குகைக்குள்ள போறான். அஞ்சனாதேவி வயசானவர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். ஆஞ்சநேய உள்ள போன உடனே சுந்தரா வந்தியான் தூக்கி வாங்கி போட்டு, என்னம்மா புது பேர் வச்சு கூப்பிடுற? இல்லடா, நீ சின்ன குழந்தையா இருந்த பொழுது இந்த பேர் வச்சு தாண்டா உன்னை கூப்பிட்டேன். ஆகா, இத கண்டுபிடிச்சு இந்த வால்மீகி சுந்தரகாண்டம்னு பேர் வச்சுட்டாரே. ஆமா, வால்மீகிக்கு எப்படி இது தெரிஞ்சது? நாரத முனிவர் வால்மீகிக்கு காட்சி கொடுத்தாராம், நீ ராமனுடைய வரலாற்றை பாடு. அந்த வரலாற்றில் யார் யாரெல்லாம் எதையெல்லாம் சொன்னார்களோ சிந்தித்தார்களோ அவ்வளவு உனக்கு வெளிப்படும். அப்ப இந்த கதை கூட அவருக்கு நெத்தியில தெரிஞ்சிருச்சு. ஓஹோ, இவனுக்கு சின்ன வயசுல சுந்தரன் பேரு, அதனாலே சுந்தரகாண்டம்னு பேர் வச்சுட்டார். இனிமே ஆஞ்சநேயனாலே ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுளுடைய திருநாமத்தை விட தொண்டனுடைய திருநாமத்துக்கு சிறப்பு. ராமச்சந்திரமூர்த்திக்கு விஸ்வரூபம் கிடையாது, ஆஞ்சநேயனுக்குத்தான் விஸ்வரூபம். இந்த நூலுக்கு சிறப்பே ஆஞ்சநேயன். கம்பன் எதையெல்லாம் அழுத்தமாய் சொல்ல வேண்டும் என்று எண்ணுவானோ அதையெல்லாம் அனுமன் மூலம் சொல்லுவான். இப்போ நம்ம ஆஞ்சநேயரை பார்க்கிறோம். எங்கே நிற்கிறார்கள்? மகேந்திர மலையிலே நிற்கிறார்கள் வானர வீரர்கள். மகேந்திர மலை எங்கே இருக்கு? நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அந்த பகுதியில அப்போ இருந்தது 7000 வருஷத்துக்கு முன்னாலே. இப்ப அந்த மலையவே காணும். ஒரு வகை மலையை உடைச்சு விட்டவங்க என்னமோ தெரியல. இப்ப தமிழ்நாட்டுலதான் ரொம்ப அதிகம். கிராமத்துக்கு கிடைச்சதுன்னா நாங்க மலையவே சாப்பிடுறோம். மரமுனை மகாதேவன்ங்கிறது எங்களுக்கு தான் பொருந்தும் செஞ்சிருவோம். ஒரு என்னாச்சோ தெரியல, இன்னைக்கு மகேந்திர மலை இல்லை. அந்த மலை மேல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சம்பாதி என்ற கழுகு சொன்னது சீதாதேவியை இலங்கையிலே கொண்டு போய் ராவணன் வைத்திருக்கிறான். இப்போ கடலை தாண்டன் யார் கடலை தாண்டது? எல்லாராலும் முடியாது. ஆஞ்சநேய சுவாமி அந்த ஓரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். உடனே ஜாம்பவான் அங்கிருந்து புறட்டான், பக்கத்துல வந்தான், ஒரு கும்பிடு போட்டான். ஆஞ்சநேயா, ஆஞ்சநேய சுவாமி அப்படி நிமிர்ந்து பார்க்கிறார். நீங்கள் நான்கு இறந்தாலும் இறக்க மாட்டீர்கள். ஆஞ்சநேய சுவாமி என்ன இருக்கிறதா ஒரு ஐயம். நான் 2 தடவை கைலாஷ் யாத்திரை பண்ணியிருக்கேன். ஒரு தரம் ஒரு பெரியவர் சொன்னார், நீங்க கைலாச மலையை வெளியில சுத்துறீங்க, உள்ள சுத்துங்க. உள்பரிக்கரமான அதுக்கு பேர். அதுக்கெல்லாம் எனக்கு உடம்புலையும் தெம்பல்ல, மனசுலையும் தெம்பல்ல, வயசு இல்லை. உள்பரிக்கரமா போனா ரொம்ப சுருக்கமா ஒரு 28 கிலோமீட்டர்ல சுத்தலாம். வெளிப்பரிக்கரமா 54 கிலோமீட்டர் நான் சுத்தினேன். உள்பரிக்கரமா போங்க மலையை ஒட்டி போகுண்டார். அங்க ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப குறைச்ச, பூச்சி விட முடியாது. நான் பார்க்க சிங்கப்பூர்ல போய் பேசணும். இப்ப எனக்கு போய் சுத்துவானே மாட்டேன் வந்துட்டேன். இந்து பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது, என்ன தெரியுமா? ஒருத்தர் இந்து ஆபீஸ்ல இருந்து புறட்டு சுமார் 30 வருஷத்துக்கு முன்னால மலை கைலாசத்துக்கு போயிருக்கேன். கைலாசத்துக்கு கிட்டேதான் போக முடியாது, தூரத்துல தான் நிக்கலாம். போற பொழுது இந்த உள்பரிக்கரமா மலையை கிட்டத்தட்ட ஒட்டி போகலாம். அவ்வளவுதான், உள்பரிகரமா வர்றாங்க. வர்றபொழுது புகைப்படக்காரரும் கூட வர புகை ஒண்ணு தெரிஞ்சு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. உள்ள என்னவோ என்னவோ பயமா இருக்கு. இங்க இருந்தபடி இந்த கேமராவை தட்டி விட்டார். உள்ளே என்ன இருந்தாலும் ஒளி அடிச்சுதா உள்ளே இருந்து ஒரு ஒளி திரும்பி அடிச்சு இவர் கண்ணுல அது பட்டது. இவர் கண்ணு போச்சு பயந்துட்டார். அந்த புகைக்குள்ளே போகல திரும்பி வந்துட்டான். சென்னைக்கு வந்து அதை எடுத்து பிரிட்டு போட்டு பார்த்தா ஒரு குளிர்ச்சபடி ஒரு குழந்தை உட்கார்ந்து ரெண்டு காலை நீட்டி குளிர்ச்சபடி வாழ்க்கை இருக்கு. எதிர்காப்புல நிறைய நேர் இருக்கு. வயசானவரா உட்கார்ந்து ஆஞ்சநேயர் அங்க இருக்கிறார்னு இந்து பத்திரிகையில வருகிறது. காசியிலே சங்கட மோட்சம்னு ஒரு கோயில் இருக்கு. சங்கடங்கள்ல இருந்து மோட்சம் கொடுக்கிற ஆஞ்சநேயர் கோயில் அங்கேதான் துளசிதாசர் ஆஞ்சநேயர் கும்பிட்டார். ஆஞ்சநேயரும் துளசிதாசரும் சந்தித்த இடம் சங்கட மோட்சம். காசிக்கு போனா அந்த இடத்துக்கு போகணும். என்ன ஒரு 1000 குறைந்து பரவாயில்ல நம்மளோட சேர்த்துட்டு போறேன். என்ன முன்னோர்கள் தானே பரவாயில்ல. அந்த ஊர்ல தான் பயமா இருக்கும். அந்த இடம் சங்கட் மோட்சம்ல இந்த படத்தை போட்டு வரலாறுன்னு சொன்னாங்க. நான் ஒரு படம் வீட்டுல வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அத பார்த்தா என்ன ஞாபகம் வரும்? ஆஞ்சநேய சுவாமி இன்னும் இருக்கிறார். அடுத்த பெருமா ஆஞ்சநேயர்னு சொல்றாங்க வேதங்கள். பெருமாவுக்கு ஒரு பதவி முடிஞ்சா அடுத்த ஆஞ்சநேய சுவாமி அது சொல்றான். சாம்பன் சாம்பவான் நான் முதல் இறந்தாலும் நீங்கள் இறக்க மாட்டீர்கள். இரண்டாவது நூலறிவு மிக்கவர். மூணாவது சூரியன் தேரோடு சென்று எல்லாவற்றையும் படித்துக் கொண்டவர். மேருவை விட பெரிய தோற்றம் கொள்ளக்கூடியவர். அணுவை விட சிறிய தோற்றம் கொள்ளக்கூடியவர். மழை துளிகளுக்கு இடையே செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். ஆழம் கொண்ட நீலகண்டனாகிற சிவபெருமான் போலே அன்பர்களுக்கு அருள் செய்யக்கூடியவர். ஆழம் கொண்ட நீலகண்டன் மாதிரி அடியார்களுக்கு அருள் செய்யக்கூடியவர். நீதியில் நிற்பவர். வாய்மை மிக்கவர். நினைவாலும் மற்ற பெண்களை நினைக்காத மற்ற பெண்களை என்ன பெண்களையே நினைக்காத நைஷ்டிக பெருமச்சார். புலநடக்கம் மிக்கவர். வேண்டிய போது வேண்டியவற்றை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். ராமபக்தர் திருக்கூட்டத்திற்கு நீங்கள் தான் தனி தலைவர். நான் ஒரு பகுதி தான் சொல்லியிருந்தேன் கம்பன் சொன்னதுல. இப்படி சொன்ன உடனே ஆஞ்சநேயன் வளரலாம். ஆஞ்சநேயனுக்கு ஒரு சாபம் என்ன தெரியுமா? அவன் பெருமை அவனுக்கு தெரியாது. நமக்கு நம்ம பெருமைதான் தெரியும். அடுத்த பெருமை தெரியவே தெரியாது. என்ன பாராட்டினா சந்தோஷப்பட்டிருக்கேன். என்னங்க நாளைக்கு இன்னைக்கு விழுந்தா நாளைக்கு ரெண்டா நாள். ஆனாலும் என் பேர் சொல்லணும், என்ன பாராட்டணும், எனக்கு ஒரு மாறு வரணும் ஆசை உண்டு. அவனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அடுத்தவன் சொல்ல 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 ஆஞ்சநேயன் வளர்கிறான். வானத்துக்கும் பூமிக்குமா பெரிய தோற்றத்தோட இருக்கிறான். இத பார்த்த உடனே ஜாம்பன் சொன்னான், நீங்கள் சென்று எனக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன செய்யணும் சொல்லுங்கள். உங்கள் உரையை நான் தலைமேற்கொள்ளுகிறேன். நீங்கள் சொன்னபடி செய்கிறேன். இலங்கையை தூக்கிட்டு வரணுமா சொல்லுங்க, தூக்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் இப்பணியை எனக்கு தருவதானால் நான் பிறவி பயன் பெற்றேன். சொல்றது யாரு? ஆஞ்சநேய சுவாமி. சாம்பவான் பேசுகிறான், நீங்கள் சென்று சீதையை கண்டு வாருங்கள். ஒரு வார்த்தை நீங்க சொல்ற வார்த்தையும் எம்பெருமான் ராமனுடைய திருவருளும் இரண்டு இறக்கைகளாக மாற நான் கருடன் மாதிரி போய்விட்டு வருவேன். கருடன் யாரு? பெரிய திருவடி. ஆஞ்சநேய யாரு? சிறிய திருவடி. சிறிய திருவடியாய் இருப்பவன் பெரிய திருவடி மாதிரி நான் சென்று சீதையை கண்டு வருவேன். புறப்பட்டான். பறக்க போறான். சீதை சீதையினுடைய தவத்தை காணக்கூடிய வேறு ராவணனுக்கு கூட கிடைச்சது. சீதையை பார்த்தான், சீதை முகத்தை பார்த்தான், உடம்ப பார்த்தான். அவன் தவத்தை பார்க்க அவனால முடியல. ஏன் தவத்தை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வரும். புலநடக்கம் உள்ளவன் தான் தவத்தை பார்க்க முடியும். ராவணனால அதை பார்க்க முடியல. வெளியலக பார்த்தான். ஆனால் ஆஞ்சநேய சுவாமி புலநடக்கம் மிக்கவர். சீதையினுடைய தவத்தை பார்த்தார். இவள் தவம் செய்த தவமாம். தவம் இவளால் செய்யப்படுவதற்கு தவம் எவ்வளவு தவம் செய்ததோ. அந்த வார்த்தை சாலையில் இருந்தால் ஐயன் தவம் செய்த தவமாம் தையல். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயன் அப்படியே பார்க்கிறான். விஸ்வரூபம் மகேந்திரமலையை விண்ணுக்கு தள்ளிட்டு பார்க்கிறான். கடல்ல பாயிறான். அப்படி பறக்கிறான். எல்லா தேவர்களும் பார்த்தார்கள், பயந்து போய்விட்டார்கள். இந்த வேகத்துல மகேந்திரமலையை தள்ளின வேகத்துல வானலோகம் ஆடி போச்சான். அங்க இருந்த தேவிய அதாவது தேவலோகத்தில் பெண்கள் கணவன்மாரை வந்து கட்டி பிடித்துக் கொண்டார்களாம் பயத்தினால. அந்த காலத்துல அப்படித்தான், இப்ப மாறிப்போச்சு. வந்து கட்டி பிடித்துக் கொண்டார்களாம். கைலாசத்தை ராவணன் தூக்கிற பொழுது உமாதேவி எப்படி சிவபெருமானை வந்து தழுவிக் கொண்டாரோ அது மாதிரி தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி பட அந்த தேவியை தழுவிக் கொண்டார்கள். ஒருத்தன் சொன்னான், கைலாசம் மறந்து போகுதுதான் சிவபெருமானை காணும் நானா இன்னொருத்தன் கண்ணுதல் ஒளியச் செல்லும் கைலையன் நிதியும் கொத்தான். கண்ணுதல் இல்லாம கைலாசம் மட்டும் மறந்து போ. இன்னொருத்தன் சொன்னா புஷ்பல விமானம் இலங்கை மேல படையெடுத்ததுன்னா. இன்னொருத்தன் சொன்னா சூரியன் எப்பவும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி தானே போவான், இன்னைக்கு என்ன மாறி போய் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போறான் அப்படின்னு அடுத்தவன் சொன்னான். இன்னொருத்தன் சொன்னா தெரியுமா, வானத்தை இந்த ஆடு வாளாக அளந்துட்டான், வால் அவனது நீளம், வானத்தை வாளாக அளந்தான். அடுத்தவன் சொன்னான், இலங்கைக்கு காலபாசம் போக முடியாது, இப்போ அந்த காலபாசம் ஆஞ்சநேயன் பின்னால ஒளிந்து கொண்டு போகிறது. ஆஞ்சநேயன் பறக்கிறான், ஒரு மலை எழுந்திருச்சு, ஆஞ்சநேயான்னு என்ன குடிச்சுட்டு உட்கார்ந்துட்டான். என்னன்னு கேட்டான், நீ நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகணும், விருந்து சாப்பிடணும். என்ன விருந்து சாப்பிடலாம்னா, அங்கே ராமன் காத்து கிடையாது, இவ்வளவு காலம் தேடி சீதையை பார்க்க முடியல, இப்பதான் சீதை இருக்கிறான்னு செய்தி வந்தது, விருந்து சாப்பிடலாம் முடியும். ஏன்னு கேட்டான், மைனாக மலை அதுக்கு பேரு. மைனாக மலை சொல்லிட்டு ஒரு காலத்திலே மலைகளுக்கெல்லாம் சிறகு இருந்தது, சிறகோட மலையெல்லாம் பறந்து போகுமா. வேகமாக வந்து இந்திரன் மலைகளுடைய சிறகை எல்லாம் வெட்டினான். இந்த மைனாக மலையை மட்டும் வாயு பகவான் கடலுக்குள்ள அமைக்கிட்டான். அதனால மைனாக மலை மட்டும் சிறை வெட்டப்படாமல் தப்பிச்சிருச்சு. யாருனால, காற்றுனால. நான் இன்னைக்கும் பறக்க முடியும், இந்த புண்ணியை எனக்கு யாரு பண்ணி கொடுத்தா, உங்க அப்பா வாயுதேவன். நீ அவருக்குள்ள இங்க வா, ஒரு வேளை விருந்து சாப்பிட்டுக்கோ. ஆஞ்சநேயன் என்ன சொன்னா, இப்ப நான் விருந்து சாப்பிடறாப்படி இல்ல, நான் புறப்பட்டு போகிறேன், வர்ற பொழுது சாப்பிடுறேன். வர்ற பொழுது சாப்பிட்டானா, அதை விட வேகமா தெரிந்து வந்துட்டேன். சரி, இன்னும் தாவி போகிறான். சுரசைன்னு ஒரு ராட்சசி எழுந்தான். எழுந்தவுடனே உடம்பை பெரிதாக்கினான், அவளும் வாயை பெரிதாக்கினான். இவன் உடம்பை இன்னும் பெருசாக்கினான், அவன் வாயை இன்னும் பெருசாக்கினாள். இவன் உடனே சுருங்கினான், மூச்சு விடுறதுக்குள்ள வாய்க்குள்ள போட்டு தெரிந்து வந்தான். அவள் மணி பாராட்டினான், அங்கேயும் தமிச்சிட்டான். இன்னும் புறப்பட்டு அந்த அப்படியே பாயிறான். ஆளாளம் போல அங்காரதாரி விழுந்தான். அங்காரதாரி ரொம்ப கொள்ளாதவன், அப்படியே குடிக்கிட்டான். இவனை புலிகிட்ட வைத்துக் கொள்ள போனா கிழிச்சுட்டு வெளியில வந்துட்டான். இப்ப யோசிக்கிறான், நான் புறப்பட்டதுல இருந்து தடையாக ஒவ்வொரு தடை, அன்பு தடை ஒன்று, பின்னால ரெண்டு தடை. பின்னால இலங்கைக்கு போறது முடியல, கஷ்டமா இருக்கு. என்ன காரணம், நான் ராமநாமத்தை சொல்லாமல் வந்துட்டேன். ராமநாமத்தை சொன்னால் போதும், ராம் 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 ராம், இதுவரைக்கும் ராமநாமத்தை சொல்லல, இப்ப சொல்லிருக்கான் ராம் 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 ராம். திருவண்ணாமலையிலே ராம் சுரத்குமார் என்று ஒரு பெரிய மகன் வாழ்ந்து வந்தார். விசிறிசாமின்னு சொல்லுவாங்க, ஒரு பச்சை பட்டு போர்த்தி இருப்பார், கையில விசிறி வச்சிருப்பார், கூக்கா வச்சிருப்பார். நான் அவரை பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். பெரியங்கான் சாதாரணமா காசியில இருந்த புண்ணியவன். காசியில ஒரு மாதிரி சின்ன பையனா இருக்கிற பொழுது ஒரு கிணறு, கிணத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன சிட்டுக்குருவி, இவர் கிணத்து கைத்தை எடுத்து அவன் தூக்கி போட்டார். சுட்டுக்குருவி மேல விழுந்தது, சுட்டுக்குருவி இறந்து போச்சு. ஐயோ, என்னுடைய காரியத்தினாலே ஒரு குருவி இறந்து விட்டதேன்னு கண்ணீர் விட்டு அதுதான் மனசுக்குள்ள அது அப்படியே இருக்கு. எங்கெங்கையோ போனார், என்னென்னமோ பண்ணினார், ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு உயிரை கொண்டு விட்டேன், ஒரு உயிரை கொண்டு விட்டேன். இது மனசுக்குள்ள இருந்து கஷ்டப்படுது. கல்யாண ஆட்சி, குழந்தை குட்டி எல்லாம் பிறந்தது. இவர் தலைமை ஆசிரியராக இருந்தார், எம்ஏ படிச்சார், ஆனாலும் உள் மனசுக்குள்ள அது கடந்து உறுத்திக்கிட்டேன். என்ன பண்றது, ஓடி வந்தார், திருவண்ணாமலைக்கு வந்தார். பகவான் ரமணர் காண்ட விழுந்தார், அவர்கிட்ட கொஞ்ச காலம் இருந்தார், அப்பவும் மனசு திருப்தி இல்லை. பாண்டிச்சேரிக்கு ஓடினார், அரவிந்தர் காலில் விழுந்தார், அப்பவும் மனசுக்கு திருப்தி இல்லை. மனசு நம்மளோடதானே இருக்கு, வெளியிலையா இருக்கணும், காசிக்கு போனதுக்காக திருந்த முடியுமா, மனசு என்ன கலக்கி வச்சுட்டா போறோம், அப்படியே தானே கொண்டுட்டு போறோம். திரும்ப கடைசியில கேரளா பக்கத்துல ஒரு சின்ன ஊர், அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார். காஞ்சன்காடுன்னு அந்த ஊருக்கு பேர். அங்கே ஒரு சுவாமி இருந்தார், அவருக்கு ராமதாஸ் பூஜ்ய பப்பா சுவாமிகள்னு பேரு, ராமதாஸ் சுவாமி. அவருக்காக போய் விழுந்தார். அப்போவும் மனசுக்கு நிம்மதி. திரும்ப காசிக்கு போனார், ஒரு 7-8 வருஷம் இருந்தார். அதுக்குள்ள பகவான் ரமண சமாதியாகி அரவிந்த சமாதியாகி எல்லாம் 55-56 அப்பதான் எல்லாம் ஒன்னும் புரியல. நீ ஒருத்தர் தான் பாக்கி, 3 பேர்ல ஒருத்தருக்கா, 2 பேர் முடிஞ்சு போச்சு. காஞ்சன்காணி சுவாமியாக இருந்தார். சாமி ஒரே வார்த்தை சொன்னார், நான் சொல்ற மந்திரத்தை சொல். என்ன மந்திரம்? ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். 12,000 முறை சொன்னார். அப்படியே அடங்கிச்சு மனசு, நிம்மதியாகிச்சு. புறப்பு திருவண்ணாமலைக்கு வந்து விஷ்ணு சுவாமிகளாக வாழ்ந்து இப்பதான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாலே மறைந்தார். ராம் ராம் ராம், ராம மந்திரம் எல்லாவற்றையும் சாமி. சில பேர் வீட்டுல ராமஜெயம் எழுதுவாங்க, ரொம்ப நல்ல மனசு அலையா கஷ்டப்படுதா எழுதுங்க. ராமனுக்கு ஜெயம் அல்ல, நமக்கு தான் ஜெயம். அதுக்காகத்தானே அவன் சொன்னான், ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம். கண்ணதாசன் பாடுறாரு, ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம். அந்த மாதிரி ராமஜெயம் எழுதுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை முறை எழுதுறீங்களோ அத்தனை முறை அந்த மனசு சுத்தப்படும். ராம் 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 ராம். ஆஞ்சநேய சுவாமி அப்படியே தாவினார். இலங்கையில போய் பவள மலையில போய் குதிச்சேன், பார்க்கிறார் இலங்கை தெரிஞ்சே. இப்படி ஒரு ஊரா, பொண்ணை கொண்டு இழைத்து மணியை பொதிந்து ஒரு ஊர் கட்டி இருக்கிறாங்க, ஒரு ஊரை உண்டாக்கி இருக்கிறாங்க. மின் கொண்டு அமைத்ததா, வெயிலை கொண்டு சமைத்ததா சொல்ல முடியல. மின்னல் மாதிரி தெரியுது, வெயில் மாதிரி தெரியுது, மரம் பூரா கற்பகமா தெரியுது. மனையில எல்லா இடத்திலையும் சுவர் எல்லாம் தங்கத்துல வச்சிருக்கான் ராவணேஸ்வரர். மரமடங்கள் கற்பகம் மனையலாம் கனகம் அறமடங்கையர் சிறதியர் அரக்கியர்க்கு. ராட்சசிகளுக்கு கூந்தலை ஒழுங்கு பண்ணி விடுறதுக்கு தேவக்குழந்தை காத்து கிடக்கிறார். அரக்கர்களுக்கு வேட்டி நமக்க தேவர்கள் காத்து கிடக்கிறார்கள். தவம் செய்த தவமான இவன் தவம் பண்ணனா யாரு? லங்கேஸ்வரன். அதனால இவ்வளவு ஆற்றல். என்ன ஊர் இப்படியா? ராவணனுக்கு அஞ்சி சூரியன் அந்த ஊர்ல நேரம் போக மாட்டான், விலகிட்டான் போவான். இலங்கையில சூரியன் நேர மேல போக மாட்டான். ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், சூரியன் ஏன் மேல போகிறது தெரியுமா? ஏன் ராவணனுக்கு அஞ்சு இல்ல, மேல போனானா அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட மதில் சுவர் அப்படியே கண்ண பூசிடுச்சான். எந்த பக்கம் போறதுன்னு புரியலையா, வேணாம்னு அப்பான்னு சுத்தி போக ஆரம்பிச்சான். தங்கத்தினால் சுவர் வச்சு மதில் சுவர் வச்சு பார்த்தால தெரியும் ராவணனுக்கு அஞ்சு அல்ல. இப்படி இருட்டுற வரைக்கும் காத்துக்கிறது, இருட்டிருச்சு அன்னைக்கு பிரதோஷம். பிரதோஷத்தன்னைக்கு ஒரு செயலை தொடங்கினால் அந்த செயல் மிக சிறப்பாக இருக்கும். எல்லா தீமைகளையும் மாற்றக்கூடிய நேரம் கோயில் கதவு முன்கதவு சாத்தி கிடந்தது. எல்லாம் சகதி கதை வழியா தான் போனாங்களாம். அப்பர் சுவாமி சம்பந்த சுவாமியும் போனாங்களாம். பார்த்தாங்க இதென்ன முன்கதவு இப்படி சாத்தி கிடக்க கூடாது. ரெண்டு பேரும் நிற்க அப்பர் சுவாமிகளை பின்பக்கமா வந்த இலங்கைக்கு நாம் அழிவுக்காக வருகிறோம். பின்பக்கமாக வந்து குதிச்சார் ஒரு மலையில், அங்க ஒரு ராட்சசி நிற்கிறார். 8 கை 4 முகம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த அரக்கர்கள் கூட என்ன சீதையை சுத்தி 50 பேரை காவல் வச்சானா, நாய்முகம் நரிமுகம் பேய் முகம் புலிமுகம். ஒரு பக்கத்திலையும் போய் சேடன் சிறு வடிவம் எடுத்தான். அனுப்புறமான புகை நுழையாத இடத்திலும் நுழைந்த காற்று எல்லா இடத்திலையும் நுழையும் இல்ல, இது காற்றுக்குள்ளதானே. புகை நுழையாத இடத்துல கூட நுழைஞ்சான். எங்க போனாலும் தெரியல சீதைய காண தேடுறா, ராத்திரியில தேடுறான். மறக்கப்படாது பிரதோஷம் சாயந்தரம். அப்பத்தான் வந்தா குதிச்சா இருட்டினதுக்கு அப்புறம் தேடுறான். இருட்டினதுக்கு அப்புறம் தேடுறானா ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடம் வந்து இமயமர மாதிரி பிரிச்சாரு. இப்பொழுது பெரிய கட்டடமான உள்ள போனால ஏதோ மன மாதிரி ஒண்ணு இருந்தது. குதிச்சாதுல அப்படி குதிச்ச உடனே யாரோ இவனை வீட்டில் இழுத்துட்டாங்க. இவனுக்கு ஆச்சரியம், இவ்வளவு பெரிய ஆளுனா என்ன இழுத்து விட்டானே. இழுத்துல வந்து தள்ளி விட்டாங்க, திரும்ப இழுத்தாங்க, திரும்ப தள்ளுறாங்க, திரும்ப இழுக்கிறாங்க, திரும்ப தள்ளுறாங்க. இவனுக்கு ஒண்ணும் புரியல. அரக்கர் மாயையா இருக்கு, கஷ்டப்பட்டு தம் கட்டி பெரும்பாடுபட்டு ஒரு வழியா அந்த இழுப்புல இருந்து வெளிப்பட்டு கீழே குதிச்சான். திரும்பி பார்த்தா கும்பகர்ணன் வந்துட்டான். இவன் போய் கும்பகர்ணன் மார்புல குதிச்சிருக்கான். மூச்சை இழுத்த பொழுது உள்ளுக்கு போயிட்டான், மூச்சை விட்ட பொழுது அந்த முன்பு வழியா வெளியில. இவ்வளவு பெரிய ஆஞ்சநேயனே அப்படி இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன் என்றால் அந்த கும்பகர்ணன் எப்படி இருப்பான் கற்பனை பண்ணி பார்க்க. கும்பகர்ணன் உட்கார்ந்தா ராவணன் நின்னாப்புல வானத்துக்கும் பூமிக்குமா வருவான். ரொம்ப சிறப்பான அவன் பெருமை எல்லாம் நாளன்னைக்கு வரப்போகுது. கும்பகர்ணன் அவ்வளவு உயர்ந்தவன், அது என்னங்கிறத அப்புறம் பேசுவான். கும்பகர்ணன் அப்படி படுத்து கிடக்கிறான், பார்த்தான் ஆஞ்சநேயன். அடே அப்பா, இவன் தான் ராவணனோ? இல்ல இல்ல, ஒத்த தலை தான் இருக்கு, அவனுக்கு பத்து தலை. அப்போ இவன் ராவணன் இல்ல, இவன் தான் கும்பகர்ணன். இவனோட ரொம்ப நாள் சண்டையிட்டே செடிக்கு தேனன ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன் அணையவன் உரை உரை கடந்தான். செடிக்கு தேன் என ராமன் புகழ் சொன்ன காதி நிற்கும். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் என்று கேட்டாலும் பருந்து உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் குறித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் சித்திக்கும் இனித்த சுவை கரும்பு கம்பனுடைய வாழ்வு. அதனாலதான் செடிக்கு தேன் என ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன். கவின என்னத்தான், ஒரு அர்த்தம் குரங்கு, ஒரு அர்த்தம் பாட்டு. பாட்டுக்கு நாயகன், குரங்குகளுக்கு நாயகன், கவிக்கு நாயகன் அணையவன் உரைகுளை கடந்தான். கும்பகர்ணையின் கடத்த விட்டுட்டு வெளியில வந்துட்டான். இந்த இடத்துல கும்பகர்ணே இருக்கிறான். சரி, தெளிவான் அடுத்த ஒரு மாளிகை. ஏதோ பிராமணர் வீட்டுக்குள்ள போனாங்களே, போன உடனே இவனுக்கு மனசுக்கு சந்தோஷம். ஒரு வீட்டுல எந்த சிந்தனை அதிகமா இருக்குமோ அது வந்தவங்களை அப்படியே புரிச்சிடும். செட்டி நாட்டுல எத்தனை வீடு கட்டி இருந்தாலும் தனியா ஒரு வீடு வச்சிருப்பாங்க, அதுக்கு சாமி வீடுன்னு பேர் வைப்பாங்க. அங்க சாமியை தவிர வேற எதுவும் இருக்கப்படா, வேற எந்த சிந்தனையும் இருக்கப்படா. நம்ம ஊர்ல இந்த காலத்துல வீடு கட்டினா என்ன கேட்கிறோம், பெட்ரூம் சேர்த்து சண்டை போட்டா கூட அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இருந்தா கூட சாமி வீட்டுக்குள்ள எல்லாரும் போகலாம். அது அந்த சிந்தனையே அப்பதான் அங்க போன உடனே மனசு அந்த சிந்தனை இருக்கும். ஏன் சார், பழனிக்கு போன மனசு இருக்குது, சிங்கப்பூர் தட்டாதி பாணிக்கு முன்னாள் மனசு இருக்குது. ஏன் அங்க அதை தவிர வேறு சிந்தனை கிடையாது, அதனால மனசு அது அப்படியே இருக்கு. இப்போ ஒவ்வொரு வீடா வந்தாங்க, இவனுக்கு என்ன பேரு, கவிக்கு நாயகன் அணையவன் உரை உரை கடந்தான். ஒரு வீட்டுக்குள்ள வந்தான், மனசு நிம்மதியா இருக்கு, யாரு விடுறா இது, மனசுக்கு நல்லா இல்லையே. இங்க அந்த வைப்ரேஷன், அந்த அலைகள் பாய்கின்றன. உள்ள பார்க்கிறான், விபீஷணன் படுத்துகிறான். ஆனா தர்ம தேவதை படுத்துகிறார். தர்மம் வெள்ளையா இருக்குமா கருப்பா இருக்குமா? தர்மம் வெள்ளையா இருக்குமா? இவன் பார்த்தான், இவன் கருப்பாக படுத்து கிடக்கிறான். யோசிச்சான், இத்தனை பேரும் கருப்பா இருக்கிற ஊர்ல தர்மம் மட்டும் வெள்ளையா இருந்தா குடிச்சு தள்ளிடுவாங்க. அதனாலே வெள்ளையாக இருக்க வேண்டிய தர்மம் கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து பட்டு கிடக்கிறது போல இருக்கு. வெளுத்து வாழ்வுவது அருமை என்று அவர் உருமே ஒழித்து வாழ்கின்ற தர்மம் அந்நாந்தனை உற்றார். பின்னால் சொல்லப்பான், அந்த அறையில் நகரம் பொழிந்ததாம் வரோ. யாரெல்லாம் கடவுளை சிந்திக்கிறார்களோ, கடவுளை பேசுகிறார்களோ, அறவோரா இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்தனர். இந்த அறக்கை கூடி எப்படி இருந்தது, அந்தனர் இல்லகம் பொழிந்ததாம் வரோ. குற்றமில்லார் துணத்தினன் கும்பிட்டு அழுத்தாமல் இருந்தான். அங்க ஒரு ஆள் படுத்து கிடக்கிறான், யாரு முருக பெருமானம்னு நினைச்சான். எப்படி இருந்து யாரு படுத்திருக்கா, ராவணன் கொள்ள இந்திரி சித்தன் படுத்து கிடக்கிறான். இந்திரி சித்தனை பார்த்தா இளைய வீரனும் ஏந்தனும் இருவரும் பல நாள் உளைய உள்ள போர் இவனுடன் உள்ளது. ராமனும் லட்சுமணனும் இவன் கூட ரொம்ப நாள் சண்டை போட கட்டி இருக்கும் அவளது வீரன். ஒரு நயம் பாத்தீங்களா, சொரூபம் தூங்குற போதுதான் தெரியும். குளிச்சுட்டு இருக்கிற பொழுது அப்படி மேக்கப் பண்ணிருப்போம், சிரிக்கிற மாதிரி நடிப்போம். தூங்குற பொழுது தன்னை மறந்து தூங்குவான். அத்தனை பேரையும் கம்பன் அறிமுகப்படுத்துறான். எப்ப தூங்குறவள், தூங்குறவள் உண்மை சொல்லுவன் தெரிஞ்சு ஒண்ணும் மறைக்க முடியாது. சில பேர் தூங்குற பொழுது ஆரோகணம் அவரோகணம் அப்பா இமயமலைக்கு போயிட்டு கீழே இறக்குவான். சும்மா இருக்கிற பொழுது அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அடுத்த பகுதிக்கு போனா முரட்டு மாளிகை. ராமனின் பக்கத்தில் சீதாதேவி படுத்து கிடக்கிறான். ஆஞ்சநேயனுக்கு கைகாலெல்லாம் ஆடி போச்சு. ஐயோ, சீதா ராமன் பக்கத்துல படுத்து கிடக்கிறாளே, எல்லாம் போச்சே. அன்னையாகிய ஜானகி இவள் கற்பு நீங்கிய கணம் உழை என்ன கருப்பு நீங்கிய கணம் குடை இவளாய் இருப்பாளே. ஆனால் உலகம் அழிந்து வரும், ராமன் அழிந்து விடுவான், நான் அழிந்து போவேன். ஐயோ, நான் வந்தது இப்படி ஆகி போச்சே. ராவணன் பக்கத்தில் சீதப்படுத்த கிடந்தா ராமாயணம் என்னத்துக்காகிறது? தவிக்கிறான், துடிக்கிறான். அப்புறம் பார்க்கிறான், அந்த பொண்ணு தலையை விரிச்சு போட்டு தூங்குறான். சுமங்கிய பெண்கள் தலையை விரிச்சு போட்டு தூங்குவது கிடையாது. தலையை ஒரு கொண்டையாவது போடணும் அல்லது சுருட்டியாவது வச்சுக்கணும். பார்த்தா முகத்துல, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், இவ சீதை இல்லை, ராவணன் கொண்டாட்டி மண்டோதரி. இந்த காட்சி வால்மீகியில் கிடையாது, கம்பன் ஏன் தெரியுமா? மண்டோதரி ஸ்ரீ போற்று சீதை. அதுக்காக ஆஞ்சனேயனையே ஏமாறியான், நவ வியாகரண பண்டிதன். அவன் ஏமாந்து போட்டான், மண்டோதரிய பார்த்தா எப்படி இருக்கு? சீத மாதிரியே இருக்கு. அதுதான் சார் கம்ப சித்திரம். சொல்ல போனா வில்ல கொண்டாட்டி வில்லி தானே. இவளையே சீதையா நினைக்கிற அளவுக்கு அவள் பார்த்த படைப்பு சிறந்தது. நாங்க ஒரு முறை பட்டி மண்டபம் போட்டோம், சீதையா மண்டோதரியா சிறந்தது யார்? யாரு ஜெயிப்ப சொல்லுங்க? மண்டோதரி தான் ஜெயிப்பான். ஏன் சீதைக்கு ராமன் கொண்டாட்டிங்கிறது புகழ், மண்டோதரிக்கு ராவணன் கொண்டாட்டிங்கிறது இகழ். சீதை என்பது சந்தன மரத்தை சுற்றிய குடி, மண்டோதரி என்பவள் கருவேல மரத்தை சுற்றிய குடி. என்னங்க அப்படி அவ வாழ்க்கை? எதை பங்கு போடக்கூடாதோ இந்த ராவணன் அதை பங்கு போடுகிறான். அதை வெளியே சொல்லவும் முடியலை, வெல்லவும் முடியலை. மண்டோதரியினுடைய புகழ் கடைசி யுத்தகாண்டம் முடிகிற பொழுது வரும். மண்டோதரியை பார்த்தா இவன் இவள் மயன் மகள் மண்டோதரி. பக்கத்துல ராவணன் தூங்குறான், 10 தலை 20 கையி மார்பல 16 தந்தம் யானை தந்தம். எப்படி? பூமிக்கு கீழே சண்டைக்கு போனான். பூமியை தாங்குகிற யானைகள் 8 யானையா, 8 யானைக்கும் 16 தந்தம். 8 யானையை வந்து நெஞ்சில முட்டிச்சு. இவன் கவலைப்படாம இருக்கிறான், யானை தந்தத்தை முடிச்சுட்டு ஓடி போயிடுச்சு. இவன் நெஞ்சில 16 தந்தம் பாதி பாதியா எடுக்க போனானா, பக்கத்துல தம்பி கும்பகர்ணன் நின்றுருக்கான், அண்ணே எடுக்காதே, வைரம் பூம் போட்டு மாத்து சார் செப்டிக்காகத்தான்னு கேட்காதீங்க. அது ராவணன் மேரி நம்மளுக்கு ஒரு சின்ன முள்ளு குத்தரா செப்டிக்காகதான். 16 தந்தத்தையும் நெஞ்சில வச்சுக்கிட்டே தூங்கினான். எவ்வளவு பெரிய ஆள்! மார்பிலே யானை தங்கம், காலிலே முடிமன்னர்களுடைய முடி பட்டு பட்டு தழும்பு. முடிமன்னர்கள்லாம் கால விழுந்து கும்பிட்டாங்களா, அந்த தழும்பு காலில் தெரிஞ்சான். மூச்சு விழான் எரிமலை மாதிரி. ஏன்? சீத மேல கொண்ட ஆசை. இவன் தான் நிச்சயமாக ராவணன், இவனை நான் கொல்ல வேண்டும். முடித்து விடலாமா? வேண்டாம் வேண்டாம், தூங்குற பொழுது கொல்லக்கூடாது. இன்னொன்று, நான் சீதையை பார்க்க வந்தேனே தவிர ராவணனை கொல்ல வரவில்லை. இன்னொன்று, நான் இவனை கொன்று விட்டால் ராமன் பேர் கெட்டு போயிடும். முற்ற போர் முடித்தது ஒரு குரங்கு என்றால், முனை வீரன் கொற்ற போர் சிலை தொழிற்கு குறையும், அவனுடைய வில்லுக்கு குறை உண்டாகிவிடும். அதனால வேண்டாம். பார்க்கிறான், மேதியான் பணி அன்று வெளியில வந்துட்டான். சீதையா பார்க்க வேண்டாத ஆலையெல்லாம் பார்த்தாச்சு. யார தேடி வந்தாலும் அந்த சீதையா. நாங்க சென்னையில பஸ்ஸுக்கு நிற்போம், நமக்கு வேண்டிய 82 வரவே வராது, எல்லா பஸ்ஸும் வரும். ஒரு ஆள் பார்த்து கேட்பேன், சார் 82 வந்துருச்சா? அவரு 100 போயிருக்கு, நமக்கு வேண்டியது வராது. தேடுறான், தவிக்கிறான், மரத்தில் ஏறி உட்கார்ந்தா காலக்கால தேய்க்கிறான். ஐயோ, ராவணன் இவன் போய் சீதையை பார்த்துட்டு வந்துடுவான்னு நினைக்கிறான். சுக்ரீவன் இவன் போய் சீதையை தூக்கிட்டு வந்துடுவான்னு நினைக்கிறான். ரெண்டு பேரும் புத்தியவன் பார்த்தியா? இவன் கூப்பிட்டா சீதை வரமாட்டாள், அதனாலே பார்த்துட்டு வந்துடுவான் அப்படின்னு ராமன் நினைக்கிறான். நம்மளும் போய் சீதையை தூக்கிக்கிட்டே வந்துடுவான் அப்படின்னு சுக்ரீவன் நினைக்கிறான். நான் ரெண்டும் பண்ணலையே. இப்ப ஒரு நயம் சொன்ன பாத்தீங்களா, ஒரு பாட்டு கம்பன் கவி சக்கரவர்த்தி, நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், அவன் இந்த வித்தியாசத்தை தெரிந்த வித்தியாசத்தை, ராமன் மனசுக்கும் சுக்ரீவன் மனசுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறதுக்கு ஒரு எழுத்து எடுத்தானா? இல்ல, ரெண்டும் கீழே 3 எழுத்துல சொல்லிட்டான். ரெண்டும் கீழே 3 எழுத்து சார் வித்தியாசம். பட் பாட்டு சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். கண்டு வரும் என்றிருக்கும் காடுத்தன், காடுத்தன் ராமச்சந்திரன் கண்டு வரும் நினைக்கிறான். கண்டு என்ன பார்த்துட்டு வருவான். கவிகுலம் போன் சுக்ரீவன் கொண்டு வரும் என்றிருக்கும். கண்டு கொண்டு எத்தனை இடத்துல வித்தியாசம், காணாலும் போனாலும் ஒரு கொங்கு காரணம். அதுக்குள்ள ரெண்டு பேர் மனசை பிரிச்சு காட்டினார். கண்டு கொண்டு அதான் கம்ப சித்திரம், கம்பனான கவிதையில் போல் கற்றோருக்கு இதயம் கழியாதே. உமர்கையா பாட்ட கவிமணி மொழிபெயர்த்தார். வெயில் கேட்ட நிழல் உண்டு, சொர்க்கம்னா எது, வெயில் பொருட்டு நிழல் உண்டு. வெயில் கேட்ட நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கரசம் நிறைய அமுதுண்டு. வேற என்ன வேணும், கையில என்ன வேணுமா, கம்பன் கவிதை வேணுமா, கலசம் நிறைய அமுதுண்டு, வையம் தண்ணின் இது போல வாழும் சொர்க்கம் வேறுதோ. உமர்கையா மது உண்டு, இவன் மாத்தி கலசம் நிறைய அமுது உண்டு. கவிமொழி தேசிய கையில கம்பன் பாட்டு இருந்தா போதும். கண்டு வரும் என்றிருக்கும் காருத்தன், கவி குழப்போம் கொண்டு வரும் என்றிருக்கும். நான் என்றும் பண்ணதையே யான் இழைத்த போடிடுவார். குண்டறிய நயனத்தான் பார் இனியான் போவேனோ, தாமரை கண்ணனான ராமன் பார் நான் எப்படி போவேன். விழுந்தவரோடு உடம்பியாது யான் வாழா விழிவேனோ, செத்து போனவர்களோடு நான் செத்து போகாமல் சும்மா போய் எப்படி நிற்பேன். ஐயோ இப்படி ஆகிவிட்டதே, தவிக்கிறான் சம்பாதி சொன்னது பொய்யாக இருக்காதே. காணமே மேல ஏறி நிற்கிறான் ராம் ராம் ராம்னா, தூரத்தில் ஒரு வனம் தெரிஞ்சது. ஆகா இந்த வனத்தை இன்னும் பார்க்கலையே. அந்த வனம் அசோக வனம், அங்கெல்லாம் சீதையை சிறை வைத்து அப்படியே ஆஞ்சநேய சுவாமி பாயிரம். ஒரு சிம்சுவா மரம், மரத்தில மேல உட்கார்ந்துட்டார். சீதாதேவி அமர்ந்து சுத்தி வர ஒரு 50 கேஸ் பயமா இருக்கு. இவ பத்தரை மாட்டு தங்கம் இல்ல, 1000 மாட்டு தங்கம். நடுவில் உட்கார்ந்து சுத்தி வர இத்தனை பேர் இருக்கிறாங்க. பக்கத்துல ஒரு அழகான பெண் அரக்கிதான் அவளும் தூங்கிட்டு கீழே பாக்கிறான். ஆகா இவ மகாலட்சுமி. அப்போ அந்த ஆளு திருமால்தான். யார வச்சு யார சொல்ற பாத்தீங்களா, அதாவது வாகி பகவான் சொன்னாராம், யாரை பார்த்த பொழுது உனக்கு மயிர் கூச்செய்கிறதோ, யாரை பார்த்த பொழுது உனக்கு கண்ணீர் பொங்குகிறதோ அவர் திருமால். ராமனை பார்த்த உடனே இவனுக்கு அதெல்லாம் வந்தது. உடனே என்ன நினைச்சான், இவர் திருமாலா இருக்கலாமோ, தெளிவில்லை இருக்கலாமோன்னு நினைச்சான். இப்ப என்னாச்சு, சீதைய பார்த்தான்ல, இவ மகாலட்சுமி. அப்ப அந்த ஆளு நிச்சயமா திருமாலாத்தான் இருக்கணும். யார வச்சு யார இடப்படுறோம், சீதைய வச்சு ராமன் இடப்படுறோம். புரியுதாப்ப சொல்லட்டுமா, எங்க ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர், அவரு முன்னால சாதாரணமா ஒரு நார்மலை வேட்டியும் ஒரு அரட்டை பணியனும் போட்டு போற ஒரு ஆளு சந்தேகம் வந்துச்சு. இந்த ஆளுதான் அவரா இருக்குமோ, கோடீஸ்வரர்ல புரியா போறாரு, தெரியலையே சந்தேகம். பின்னாலே அவர் கூட்ட அம்மா வருது காரில் இருந்து. அந்த காலத்தில 20,000 ரூபாய் பட்டுப்படல, கழுத்தையே காண எல்லாம் வைரமா தாண்டி. அந்த அம்மா வருது, இவர் கைய புடிச்சுக்கிட்டு வருது. எல்லாரும் சொன்னா இது நிச்சயமா அவர் சம்சாரம். அப்போ அந்த ஆளு அவரு. அதுக்காகத்தான் தாய்மார்களுக்கு நிறைய நகை வாங்கி போடுங்க, நல்ல பட்டுப்படல வாங்கி போடுங்க. ஒரு வரி எப்படிங்க, அவன் தேவன். அப்ப இவ யாரு, இவள் மகாலட்சுமி, அதனாலே அவன் தேவன். மேல இருந்து பார்க்கிறான், சீதை இப்படி இருக்காது, ஓவியம் புகையுண்ட மாதிரி இருக்காது. இதுவரைக்கும் எடைதானே வெடிஞ்சிருந்தது, இப்ப உடம்பே மென்மருந்து போல் வேறுட அங்கமும் மெலிந்தாள். ஒரு மான் வந்து புலி கூட்டத்தில் உட்கார்ந்த மாதிரி பயந்து போய் உட்கார்ந்து உடம்பை மட்டும் சுத்தமா இருக்கு. 10 மாசம் ஆச்சுங்க, வந்து ஆஞ்சநேய பார்க்கிற பொழுது இவ அசோக வனத்துக்கு வந்து 10 மாசம் முடிக்கும். 2 மாசத்தையில 14 வருஷம் முடிய போகும். 2.5 மாசம் தான் பாக்கி. 10வது மாசம் உடம்பு போட்டிருக்கிற அந்த உடை சுத்தமாயி. ஏன்னா 10 மாசம் அழுதி சேராதா, நான் சட்டையை போட்டுட்டு போறேன், இன்னைக்கு சட்டை போட்டேன், நாளைக்கு போட்டேன், நாளாளைக்கு போட்டேன், இந்தியாவுக்கு போனேன், அதாவது பிளைட்ல போனேன், ரயில்ல போனேன், கார்ல போனேன், ஒரு 15 நாளைக்கு போட்டா சட்டை என்னத்துக்காக என் நேரத்துக்கு வந்து அவன் வெள்ளையா இருக்க. இவனுக்கு என்ன சார் 10 மாசமா அப்படியே சுத்தமா இருக்கு, எப்படி இருக்கு? கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பேசுகிறான். ராமனை நினைச்சு கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீரால் நனைந்தது. ராமச்சந்திர மூர்த்தியை பிரிந்து இருக்கிறேனே என்று வருந்தினால் அந்த விரக தாபத்தால் தாழ்ந்தது. நனைந்தும் உலர்ந்தும் நனைந்தும் உலர்ந்தும் ஒரு நிலை உறாத மென்றுகிறாள். என்னங்க அவளுடைய தவம்? துயிர் என கண்கள் இமைப்பதும் முழுத்ததும் துறந்தாள். 10 மாசமா தூக்கம் கிடையாது. ஏன் தூக்கம் கிடையாது? திருமானந்த வாரியார் சுவாமி ஒரு கதை சொன்னார், எங்களுக்கு எல்லாம் பிச்சை போட்டது அவங்க தான், அதை எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் தான் பேசிட்டு இருந்தோம். ஒரு முறை வாரியாரை கூட்டிட்டு போய் ஒரு வீட்டுல உட்கார வச்சாங்க. மேல மாடியில ஒரு அறை, அறையில வாரியாரை உட்கார வச்சாச்சு. சாமி இங்கதான் நீங்க ராத்திரி தங்குறீங்க, சரி. டிவி இருக்கு, சரி. ரேடியோ இருக்கு, சரி. கிராம போன் இருக்கு, சரி. சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கு, சரி. பிரிட்ஜ் இருக்கு, சரி. பால் இருக்கு, சரி. கம்பராமாயணம் இருக்கு, சரி. ஃபேன் இருக்கு, சரி. ஏசி இருக்கு, சந்தோஷம். மெத்தேக்கு படுத்து சாமி ஏரியா மெத்தேக்கு அப்படி படுக்க போனாரா? இந்த போன ஆள் திரும்பி வந்தார். சாமி எல்லாம் இருக்கு, சந்தோஷம். ஒன்னே ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்ன? ராத்திரி 12 மணிக்கு ஒரு கருணாகம் வந்தாலும் வரும். தூக்கமா வரும். அது 12 மணிக்கு வருமா? அட்வான்ஸா வருமா? இப்ப வருமா? அப்ப வருமா? தூக்கம் வருமா வராதா? அது மாதிரி என்னதான் இருந்தாலும் ராவணங்கிற கருணாகம் எப்ப வருமோ அப்படிங்கிற சிந்தனையினாலே ராத்திரி பதில தூக்கம் கிடையாது. 10 மாசம் அனசூயா தேவி ஒரு மந்திரம் சொன்னா, இந்த மந்திரத்தை சொன்னா தூங்காம சாப்பிடாம இருக்க. இப்ப அந்த மந்திரத்தின் பலன், 10 மாசமா தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. தேவு தென்கடல் நமுது கொண்டு அடங்க வேள் செய்த ஓவியம் புகை உண்டால் என மன்மதன் அமுதத்தை வச்சு சென்ற உருவம் புகைப்பட்ட மாதிரி உட்கார்ந்து தான் வருவானா மாட்டானா? வந்தா எந்த பக்கம் வருவானா? தெற்கிலிருந்து வருவானா? வடக்கிலிருந்து வருவானா? சூரி நாயகன் வரும் வரும் என்பதோர் துணிவால் கருதி மாகிரம் அனைத்தையும் அழைக்கின்ற கண்ணாள். வரதனுக்கு தெரியும் அவன் தெற்கிலிருந்துதான் வருவான். வரதன் தெற்கு நோக்கி தவம் பண்றான். இவர் எந்த பக்கம் ராமன் வருவான்னு தெரியாது. கருதி மாகிரம் அனைத்தையும் அழைக்கின்ற கண்ணாள். மனசுல கண்ட சிந்தனை எல்லாம் என்ன போடுது? ஒருவேளை மறந்துட்டானோ? இந்த சேவையை தினம் இழுத்து இழுத்து கட்டான். ஏன்? உடம்பு வெளிய 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 சேலை லூசா போகுதான். அதனால ஆதி என்பது
வாழிய உலகம் என்றே வாழ்த்திடும் மாபெரும் வெற்றி கொடி வையகம் போற்றும் நல்ல சூரிய வம்சத்தின் ஆட்சி கொடி
நடந்தார்